2015 ஆண்டு ஏப்ரல் மாத தென்ற இதழில் ஹூஸ்டன் சந்திரமௌழி அவர்களின் ஆத்ம சாந்தி புதினத்தில் அத்தியாயம் 12 வள்ளியம்மாள் கனவு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தன் முன் மேசையில் எரியப்பட்ட பரத் பற்றிய தகவல்கள் அடங்கிய கோப்புகளை சக்கரவர்த்தி சல்லடை கண்களால் அலசியவாறே, கைலாஷ், நீ அனுப்பின ஆளை பிடிக்க முடிஞ்சதா? விபரீதம் ஆவறதுக்குள்ள ஆஃப் பண்ணு என்றார். அப்போது அவர் கவனத்தை மனோகரும் பரத்தும் ஒன்றாயிருக்கும் புகைப்படம் ஈர்த்தது. கைலாஷ், கைலாஷ், பரத்தோடு இருக்கிற இந்த ஆசாமி யாரு? கைலாஷ் உற்று பார்த்து விட்டு, இவனா பரத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டாம். இவன் டிவி சீரியல் பார்த்தா அவன் அழுவானா, அவனுக்கு ஜுரம் வந்தா இவன் மருந்து சாப்பிடுவானா. மந்திரவாதியோட உயிர் 7 கடல் தாண்டி ஒரு கிளியோட உடம்புல இருக்கும்னு கதைகள்ல வருமே, அது மாதிரி இவன் உயிர் அவன்கிட்டையும் அவன் உயிர் இவன்கிட்டையும் இருக்குதாம். தகவல் சேகரிச்ச பசங்க கொடுத்த விவரத்தை சொன்னேன். சக்கரவர்த்தி இன்னும் அந்த படத்தை உற்று பார்த்து விட்டு, இவன் பேரு மனோகரா? ஆமா, எப்படி சரியா கேட்டீங்க? இவனை முன்னமே தெரியுமா? 2-3 தடவை துபாய் போன போது பார்த்திருக்கேன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கான். ப்ராஜெக்ட் சைட்ல இருந்து மாத்தி ஆபீஸ்லயே மேனேஜர் வேலைக்கு மாத்தி சொல்லி கேட்டுட்டு இருந்தான். நல்லா வேலை செய்யறவாங்கிறதால ப்ராஜெக்ட்லயே இருக்க சொல்லியிருக்காங்க. பொறுமையிழந்து மனோகர் என்கிட்ட மேல்முறையீடு பண்ணிட்டான். நானும் கம்பெனி டைரக்டர்ங்கிற முறையில விசாரிச்சுட்டு இருந்தேன். இவன் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறவன், நமக்கு உபயோகம் இல்லை, விட்டறிஞ்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவன் நமக்கு பெரிய அளவுல உபயோகப்படுவான்னு தோணுது. என்ன சொல்றீங்க சக்கி? இவன் துபாயில இருக்கான், இவனை வச்சு என்ன பண்ண நினைக்கிறீங்க? லுக், இந்த மனோகர் ஒரு ஒயிட் காலர் பேர்வழி. குழு குழு அறையில நல்ல சம்பளத்தோட ஒரு பெரிய பதவி கொடுத்தா தாசானு தாசனா நமக்கு வேலை செய்வான். நான் இவனை எடை போட்டது சரியா இருந்தா இவன் பரத்துக்கு எதிர்மாறானவன். லட்சியம், சத்தியம், சக்கர பொங்கல் டயலாக் எல்லாம் பேசாம பிராக்டிக்கலா போயிட்டே இருப்பான். இவனை நம்ம கையில போட்டுக்கிறது ரொம்ப சுலபம். நீ கொடுத்த தகவல் சரியா இருந்தா இவனை வச்சு பரத்தை மடக்கிறதும் சுலபம். ரத்த காவெல்லாம் கொடுக்காம காரியத்தை ஈஸியா முடிக்கலாம். நீங்க சொல்றது புரியுது, இருந்தாலும் இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவெல்லாம் சுத்தி வளைக்கணுமான்னு தோணுது. பரத் அற்பமாகவே இருக்கட்டும், ஆனா அவன் ஈடுபட்டு இருக்கிற காரியம் ரொம்ப பெருசு. அதை நம்ம வசப்படுத்த என்ன வேணும்னாலும் செய்யலாம். இந்த மனோகரை உடனே சென்னை பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ண ஏற்பாடு பண்ணு. ரீஜனல் மேனேஜர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து வலைய பின்னுவோம். எல்லாம் சரி, ஆனா பரத்தை தீத்து கட்ட போன பசங்க போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனை முடிச்சாலும் முடிச்சிருவாங்க போல இருக்கு. டூ லேட். நோ, அது நடக்காது. போன் எடுக்கலன்னா SMS பண்ணு. வேற பசங்களை அனுப்பி அவனுங்களை மடக்கு. குவிக். கைலாஷ் படபடப்போடு SMS அனுப்பினான். ஆட்டோ அண்ணா சாலையில் திரும்பி பீட்டர்ஸ் சாலைக்குள் நுழைந்தது. பிளெக்ஸ் போர்டுகளில் கலர் கலராக துண்டுகள், கருப்பு கண்ணாடிகள் போட்டு தலைவர்கள் மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள். நோக்கமில்லாமல் அலைந்து கொண்டிருந்த 2-1 நாய்களை தவிர அவ்வளவாக வாகனங்களோ ஆள் நடமாட்டமோ இல்லை. ஆட்டோ திருவல்லிக்கேணி சந்தைகளில் நுழையும் முன் பரத்தை முடித்துவிட வேண்டும், அதே நேரம் ஆளரமும் இல்லாத இடமாகவும் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பரத்தை துரத்தி வந்த முரட்டு கும்பல் இதுதான் சரியான இடம் நேரம் என்று நினைத்து வேகத்தை கூட்டியது. 2 ஆட்டோக்களுக்கும் இடைவெளி குறைந்தது. அந்த ஆட்டோவில் முன்னால் இருவர், பின்னால் மூவர் என்று டிரைவரையும் சேர்த்து 5 பேர் இருந்தார்கள். கும்பலின் தலைவன் வெல்டிங் மணி ராயபுரத்தில் லேத் வைத்திருந்தான். சிறிய வெல்டிங் என்ஜினியரிங் வேலைகளை கான்ட்ராக்டில் எடுத்து செய்து வருபவன். அது சைட் பிசினஸ் தான். அவன் பிரதான தொழில் ஆட்களை மிரட்டுவது, போட்டு தள்ளுவது. இந்த வேலைகளில் ஈடுபடும் போது கிடைக்கும் பெரிய தொடர்புகளை கொண்டு தன் லேத் பட்டறை தொழிலுக்கு நிரந்தர வருமானம் வருமாறு செய்து கொண்டிருந்தான். KTK கம்பெனிக்கு கைலாஷ் மூலம் நிறைய வேலைகள் செய்து தந்திருக்கிறான். சக்கரவர்த்தி மூலம் கேந்திரா மோட்டார்ஸிலும் ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்குமா என்று கைலாஷை கேட்க சொல்லி இருந்தான். அப்போதுதான் கைலாஷ் பரத்தை தீர்த்து கட்டும் வேலையை மணியிடம் ஒப்படைத்து, இந்த வேலையை கச்சிதமாக முடித்தால் கேந்திரா மோட்டார்ஸில் பெரிய கான்ட்ராக்டர்களுக்கு வழி செய்வதாக உத்தரவாதம் கொடுத்திருந்தான். இதோ வெல்டிங் மணி அதை நிறைவேற்றத்தான் பரத்தை துரத்தி கொண்டிருக்கிறான். மணி தன் குறியை நெருங்கிவிட்ட நேரத்தில் அவன் செல்போன் விடாமல் அடித்துக் கொண்டே இருந்தது. சலித்தபடி அதை பாக்கெட்டிலிருந்து எடுக்காமல் அப்படியே அணைத்து விட்டான். இன்னும் சில வினாடிதான். இப்போது கவனக்கலைப்புக்கு இடம் கொடுத்தால் ஏதாவது தவறு நேரலாம். அது பின்னால் சங்கடங்களுக்கு வழிவகுக்கும். அந்த செல்போன் அழைப்பு கைலாஷமிருந்து வந்தது என்று மணிக்கு தெரியாது. பச்சை மரகதம் போல எங்கும் பசுமையான தீவு, சுற்றிலும் தெளிந்த பச்சை நிறத்தில் மகா சமுத்திரம், கரு கரு என்று அடர்ந்து வளர்ந்த கரும்பு காடுகள். ஒரு கரும்பு காட்டின் வரப்பில் ஒரு வாலிபன் உடலெங்கும் இரத்த காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் தலையை தன் மடியில் வைத்து செய்வதறியாமல் ஒரு இளம் பெண் கண்ணீர் மல்கி கொண்டிருந்தாள். வள்ளி, இனிமே இந்த ஊர்ல நீ இருக்கிறது உனக்கு ஆபத்து. இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி, இன்னும் 2 வாரத்துல தேசம் விடுதலை ஆயிடும். நம் தாய்மண்ணுக்கு போகணும். நம்ம தேசம் அந்நிய சக்திகள்கிட்ட இருந்து விடுதலை அடையிறத பாக்கணுங்கிற என் ஆசை நிராசையாயிடுச்சு. நாளைக்கு காலையில MV ஓர்லாங்கிற கப்பல் இந்தியா போகுது. நம்ம ஊர் ஆட்கள் எல்லாரும் ஊருக்கு திரும்பிடலாம். 53 பேர் மிச்சம் இருந்தோம். என்னை தவிர 52 பேர் திரும்பிடுவீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க பொழைச்சுக்குவீங்க. எப்பவும் சொல்லுவீங்களே தர்மம் சாவாதுன்னு. 100 வருஷமா நம்ம சனங்க அறியாமைய வறுமைய பயன்படுத்திக்கிட்டு இந்த கரும்பு காட்டுல அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ராசா நீங்க வந்தீங்க. இந்த 6 வருஷம் இந்த வெள்ளை துறமாருங்களோடவும் கருங்காலி கங்காணி மேஸ்திரிங்களோடவும் எங்களுக்காக போராடி அம்மட்டு பேரையும் விடுவிச்சீங்க. அதுக்கு மேல ஆதரவு இல்லாம இருந்த எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. இந்த பாடெல்லாம் இப்படி இந்த பாழு மண்ணுல போய் சேரத்தானா? என் ஆத்தா மகமாயி அப்படி உற்ற மாட்டா? சீ பைத்தியம், இந்த உலகத்துல யாரும் சாஸ்வதம் இல்லை. ஆனா பொறப்புக்கு ஒரு பயன் இருக்கணும். நோக்கம் இல்லாம அண்ணியனுக்கு அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்களோட நெருங்கி பழகி உங்க கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் கண்ணு திறந்தது. என் வாழ்க்கையோட நோக்கமும் தெளிவாச்சு. என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. இனிமே நீதான் என் நம்பிக்கையை முன்னே நடத்திட்டு போகணும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறீங்க. இந்தியா திரும்பினதும் நீ நம்ம ஊருக்கு போகணும். இதோ இதுவரை நாம சேர்த்த எல்லா பணமும் இந்த பெட்டியில இருக்கு. இதை வச்சு காடு தர வாங்கு. நம்ம சனங்க எல்லாத்தையும் உன் கூட சேர்த்துக்க. நீ இருக்கிற இடத்துல அடிமை கூலின்னு யாரும் இருக்க கூடாது. எல்லாருமே முதலாளி, எல்லாருமே தொழிலாளி. நான் உன் கூட இல்லைன்னு சோர்ந்து போயிடாத. உன் ஆத்மசக்தியில நம்பிக்கவையே. மூச்சு வாங்கியபடி வாழ்வின் கடைசி நிமிட வார்த்தைகள் வெளிப்படவும் வள்ளி ஓவின்ற கதறலோடு, நீங்க என்னை விட்டு எங்கேயும் போயிட முடியாது. என் கூடவேதான் இருக்கீங்க, இருப்பீங்க. ஆமா, இங்க தொட்டு பாருங்க என்று தன் வயிற்றை தொட்டு காட்டினாள் 2 மாத கற்பிணியான வள்ளி. அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டதை கண்கள் பழிச்சென்று இறுதியாக வெளிச்சம் போட்டு காட்டியது. வாயோரும் ஒரு சிறு கீற்று புன்னகை வெளிப்பட்டதோடு அந்த மனிதனின் ஆவி விடை பெற்றுக் கொண்டது. ஐயோ சாமி, என் சாமி போகாத, என்னை விட்டு போகாத. உயிரற்ற உடலின் மீது அந்த கரும்பு காட்டு வரப்பில் வள்ளி விழுந்து புலம்பினாள். ஐயோ சாமி போகாத. அலறிவாரே தன் கிராமத்து வீட்டில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த வள்ளியம்மாள் கனவு கலைந்து விழித்து கொண்டாள். ஏதோ ஒரு உள்ளுணர்வு பெரும் அபாயம் ஏற்பட போவதை உணர்த்தியது போல் இருந்தது. 80 வயதை கடந்தாலும் எந்த உடல் உபாதையும் இன்றி நல்ல ஆரோக்கியமாகவே அவள் இருந்தாள். மனதளவில் தன் குடும்பத்தை பற்றிய வடுக்களை அவள் சுமந்தாலும் அந்த கிராமத்து மக்களையே தன் குடும்பமாக ஸ்வீகரித்ததில் 50 வருடங்களாக தன் மன காயங்களை மறந்திருந்தாள். அவ்வப்போது சில பயங்கர கனவுகள் அவளுக்கு வரும். அவை பெரும்பாலும் அவள் வாழ்வில் கடந்து வந்த பழைய சோகங்களின் நகல்களாகவே இருக்கும். சுதாரித்துக் கொண்டு எழுந்து பக்கத்தில் இருந்த செம்பிலிருந்து தண்ணீர் குடித்துவிட்டு, சாமி என்னவோ மனசு அல்லாடுது, என்னன்னு தெரியல. எதுனாலும் நீதான் குலதெய்வமாயிருந்து நல்லவங்களை காக்கணும் என்று தன் அறையில் மாட்டியிருந்த புகைப்படத்தை பார்த்து கும்பிட்டாள். ஊதுபத்தி ஏற்றி பூ போடப்பட்டிருந்த அந்த கருப்பு வெள்ளை புகைப்படத்தில் வள்ளியம்மாளின் கனவில் கரும்பு காட்டில் அவள் மடியில் இறந்து போன அந்த வாலிபன் கம்பீரமாக மிலிட்டரி யூனிஃபார்மில் சிரித்துக் கொண்டிருந்தான். சாமி என்று வள்ளியால் அழைக்கப்பட்ட அந்த வாலிபன் அச்சு அசலாக அதே இரவு நேரத்தில் சென்னையில் வெறிகொண்ட கும்பலால் துரத்தப்பட்டுக் கொண்டிருந்த பரத்தை போலவே இருந்தான். அண்ணே கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. பரத் ஆட்டோ டிரைவரின் தோளை தட்டினான். ஆட்டோ சத்தியம் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அருகில் நின்றது. அதன் வாசலில் தன் பைக்கின் இன்ஜினோடு கனகராஜ் மன்றாடி கொண்டிருந்தார். ஹலோ அங்கிள், உங்களுக்கே வண்டி இருப்பேரா? ஊருக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்றீங்க. இன்னும் இந்த பழைய வண்டியை விடமாட்டேங்கிறீங்க. ஏய் பரத், என்ன இந்த நேரத்துல இங்க? நல்ல வேலை, நீ வந்ததும் நல்லதுதான். போய்கிட்டே பேசுவோம், வண்டி இப்படி ஓரமா நிறுத்திட்டு வரேன், ஆட்டோல வீட்டுக்கு போயிடலாம். கனகராஜ் மிகவும் களைப்பாக இருந்தார். இல்லாவிட்டால் பரத் கலாய்த்ததற்கு பதிலுக்கு பதில் சொல்லி இருப்பார். இப்போதுதான் தன்னையும் மனோகரையும் இதே பைக்கின் முன்னால் உட்கார்த்தி வைத்து பீச் ரோடில் பறந்தது போல் இருந்தது. காலம் வேகமாய் உருண்டு விட்டது. கனகராஜ் தன் பைக்கை ஓரமாக பத்திரமாக நிறுத்திவிட்டு வந்தார். அவர் கண்கள் பரத் ஆட்டோவை ஒட்டி பின்னால் நின்ற ஆட்டோவையும் அதில் ஆயுதங்களோடு இருந்த மனிதர்களையும் காண தவறவில்லை. பரத்தை தொடர்ந்து ஏன் இந்த கும்பல் வருகிறது என்று அவருக்கு புரியவில்லை. ஆனாலும் சட்டென்று அவர் மூளை ஒரு யுக்தி செய்தது. பரத், இந்த பைக்கோட மல்லு கட்டி ஒரே டயர்டா இருக்கு. ஒரு கஸ்டமரை பார்க்க வந்தேன், இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இந்த தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல டீ நல்லா இருக்கும், டீ சாப்பிடலாமா? தியேட்டருக்குள் போய்விட்டால் கும்பலோடு கலந்தோ அல்லது போலீஸ்க்கு போன் செய்தோ இந்த ஆபத்தை முறியடிக்கலாம் என்று நினைத்தார். இது வெல்டிங் மணியின் காதிலும் விழுந்தது. இனி காத்திருக்க கூடாது, பாய வேண்டியதுதான் என்று தயாரானான். அங்கிள், இங்கெல்லாம் வேணாம். அந்த தெருக்கோடி நாயர் கடையை மூடி இருக்க மாட்டார். 5 நிமிஷத்துல போயிடலாம், அங்க போய் டீ குடிக்கலாம். இப்போது கனகராஜ் வெல்டிங் மணியை கண்ணுக்கு கண் நோக்கினார். நிச்சயம் இவர்கள் பரத்தை குறிவைத்து வந்தவர்கள்தான். அவருக்கு சந்தேகம் ஊர்ஜிதமானது. வெல்டிங் மணிக்கு முதுகை காட்டி நின்ற பரத் இதை அறியாமல் சாவதானமாக பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு நிலைமையை எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் கனகராஜ் தவித்தார். சிக்கிரச்சு, தூண்டில இழுங்கடா, வெல்டிங் மணி தன் ஆட்களுக்கு சொன்னான். இந்த வார்த்தையின் அர்த்தம் அவர்களுக்கு நன்றாக புரியும். 30 முறை இதற்கு அர்த்தம் புரிந்து செயல்பட்டிருக்கிறார்கள். பரத்துக்கு இரண்டு புறம் 2 பேராக வெறியோடு அறிவாளோடு இறங்கினார்கள். ஆட்டோவை தயார் நிலையில் ஒருவன் வைத்துக் கொண்டு அவர்களோடு முன்னேறினான். இது நடக்கவும் கடைசி காட்சி முடிந்து தியேட்டரிலிருந்து கும்பலாக, சூப்பர், சுமார், ஒரு தபா பார்க்கலாம், அடாசு என்ற கமெண்ட்களோடு தமிழ் கூறும் நல்லுலகம் சிவந்த கண்களோடு வெளியே வந்து கொண்டிருந்தது. மணியின் இயக்கம் பவர் பிளே மோடுக்கு மாறியது. நேரம் அதிகமில்லை, இதோ நெருங்கிவிட்டோம். மணியின் அறிவால் பரத்தின் கழுத்தை நோக்கி வீசப்பட்டது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.